நேயர்களுக்கு வணக்கம். டி டபிள்யூ ஆர் நேயர்களாகிய உங்களை இந்த காலை வேளையில் இந்த வானொலி மூலமாக தொடர்பு கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம்.
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது.
அருமையானவர்களே, இன்று நாம் மத்திய எழுதின சுவிசேஷம் 15:25 முதல் சிந்திக்க வேண்டும். கடந்த நிகழ்ச்சியிலே இயேசு கிறிஸ்து பரிசேயரிடத்திலே பாரம்பரியத்தை விட தேவனுடைய கற்பனை முக்கியமானது என்றும், கை கழுவுவதை விட இருதயத்திலே சுத்தமாயிருப்பதே முக்கியம் என்பதையும் எடுத்துச் சொன்னார். பின்னர் அவரிடம் விட்டு தீர்சீதோன் பட்டணங்களிலே போய் ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது கானானிய ஸ்திரீ ஒருத்தி ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டாள். அவளுடைய மகள் பிசாசினாலே கொடிய வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தாள். ஆனால் இயேசு அவளுக்கு பதில் சொல்லவில்லை. அப்பொழுது சீஷர்கள் அவளை அனுப்பிவிடும் என்றார்கள். அப்பொழுது இயேசு என்ன சொன்னார்? காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்றி மற்றபடியல்ல என்றார். இப்பொழுது மத்தேயு 15:25-28 பார்க்க வேண்டும். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான ஆண்டவரே, ஆயிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விடும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். கவனித்தீர்களா? இப்பொழுது நாம் வாசித்த வண்ணமாக அவள் தன்னை தாழ்த்தி இயேசுவிடம் கேட்டாள். புறஜாதியான அவள் எந்த வகையிலேயும் தாவீதின் குமாரனே என்று அழைப்பதற்கு உரிமையில்லை. என்றாலும் வந்து அவரை பணிந்து கொண்டாள் என்று வாசிக்கிறோம். அவரை ஆண்டவரே என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று இயேசு கூறினார். ஒருவேளை நாமாக இருப்போம் என்றால் இப்படியெல்லாம் நீரங்களை பேசக்கூடாது என்று சொல்லியிருப்போம். ஆனால் அவள் அவ்வாறு செய்யவில்லை. யூதர்கள் புறஜாதியான மக்களை நாய்கள் என்றுதான் சொன்னார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அவள் கேட்டாலும் அதையெல்லாம் பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் இயேசுவின் மேலே தனது விசுவாசத்தை அவள் வைத்தாள். அந்த பெண்ணின் விசுவாசத்தை இயேசு கண்டு வியந்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவர் அவளுடைய விசுவாச வார்த்தைகளை பார்த்து அவளுடைய மகளை குணமாக்கினார். வசனங்கள் 29-30 பாருங்கள். இயேசு அவிடமிட்டு புறப்பட்டு கலிலேயா கடல் அருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சுஸ்தப்படுத்தினார். கவனித்தீர்களா? மீண்டுமாக திரள் கூட்டமான வியாதியாஸ்திரர்கள் வந்து சுகம் பெறுகிறார்கள். 1-2 பேரல்ல, திரள் திரளான கூட்ட ஜனங்கள். எனவேதான் அவரை எதிர்த்த ஒருவரும் அவருடைய அற்புதம் செய்யும் வல்லமையை குறித்து கேள்வி எழுப்பவில்லை, குணமாக்கும் வரத்தை குறித்து குழப்பமடையவில்லை. வசனங்கள் 31-32 பாருங்கள். ஊமையர் பேசுகிறதையும், ஊனர் சொஸ்தமடைகிறதையும், சப்பானிகள் நடக்கிறதையும், குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள், இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். ஆம், இங்கே மீண்டுமாக அவருடைய கரிசனையை, மனதுருக்கத்தை நாம் பார்க்கிறோம். 33 நாம் பார்ப்பது என்ன? அதற்கு அவருடைய சீஷர்கள், இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்திரத்திலே நமக்கு எப்படி அகப்படும் என்றார்கள். இங்கே நம்மை நோக்கி வரும் செய்தியை நாம் தவறவிட்டு விடக்கூடாது. இது ஏற்கனவே இயேசு 5000 புருஷருக்கு மேலானவர்களை போஷித்த அந்த சம்பவம் போலவே வருகிறது. சொன்னதையே திரும்ப சொல்லுவது போல தெரிகிறது. இயேசுவே மேசியா என்பதை வெளிப்படுத்தும் வேறு எந்த ஒரு சத்தியத்தையும் இந்த சம்பவம் வெளிப்படுத்தவில்லை. பின் ஏன் அவர் மீண்டும் இதை சொல்கிறார்? அருமையான சகோதரனை, சகோதரியே, உண்மையை பார்க்கும்பொழுது இப்பொழுது இயேசு கிறிஸ்துதான் மேசியா, தன்னை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதை அவர் நிறுத்திவிட்டார். மக்கள் அவரை புறக்கணிக்கும் ஒரு சூழ்நிலையிலே இப்பொழுது இருக்கிறார். இந்த உதாரணம் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதின் நோக்கம் அந்த சீடர்கள் எவ்வளவு மெதுவாக காரியங்களை கற்றுக்கொள்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளத்தான். 5000 பேரை இயேசு போஷித்ததை பார்த்தார்கள். ஒருவேளை சில நாட்களுக்கு முன்பாகத்தான் அது நடைபெற்றிருந்திருக்கலாம். இருந்தாலும் மீண்டுமாக அவிசுவாசத்துடன் தான் அவர்கள் பேசுகிறார்கள். இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்திரத்திலே நமக்கு எப்படி அகப்படும் என்று கேட்கிறார்கள். வசனங்கள் 34-36 பார்க்கும்பொழுது மீண்டுமாக இயேசு அந்த பெரும் திரள் மக்களுக்கு போஜனம் கொடுக்கிறார். சீஷர்கள் இன்னமும் இயேசு கிறிஸ்துவின் வெளிப்படுத்துதலை புரிந்து கொள்ளவில்லை. அவர்களும் அவரை விசுவாசியாதது ஓரளவு அவரை புறக்கணிப்பதைப் போலத்தான் இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரியே, அவிசுவாசம் என்பது பாவம். ரோமர் 14:23 விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே என்று நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 12:1 பார்க்கும் பொழுது நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது வேறு எந்த பாவமும் அல்ல, அவிசுவாசமாகிய பாவம்தான். அருமையானவர்களே, அன்புரா இயேசு கிறிஸ்து நம்பப்படத்தக்கவர். நீங்கள் இன்று அவரை எவ்வளவு தூரம் நம்புகிறீர்கள்? எந்தெந்த காரியங்களுக்கெல்லாம் அவரை நீங்கள் நம்பியிருக்கிறீர்கள்? வசனங்கள் 37-38 பாருங்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர் 4000 பேராயிருந்தார்கள். இங்கே பங்கு பெற்ற ஒவ்வொரு ஆண்களையும் கணக்கு பார்ப்போம் என்றால், ஒவ்வொரு ஆண்களுக்கும் ஒரு மனைவியும் ஒரு குழந்தையும் என்று கணக்கு போட்டோம் என்றாலும் 12000 பேர் அன்றைக்கு சாப்பிட்டிருக்கிறார்கள். பின்னர் இயேசு ஜனங்கள் எல்லாரையும் அனுப்பிவிட்டு படகிலே ஏறி மக்தலாவின் எல்கைகளிலே வந்து சேர்ந்தார். கலிலேயா பகுதியிலே அவர் செய்த ஊழியத்தின் ஒரு பகுதி இது. மக்தலாவும் கலிலேயா கடற்கரையிலே உள்ள ஒரு பட்டணம்தான். இப்பொழுது அது பாழடைந்து கிடக்கிறது. மத்தேயு 15:1 நாம் பார்ப்பது என்ன? சீஷர்கள் விசுவாசிக்க வேண்டிய அளவு விசுவாசத்திலே இன்னமும் வளரவில்லை. மெதுவாக விசுவாசிக்க ஆரம்பிக்கிறார்கள். மெதுவாகவே காரியங்களை புரிந்து கொள்கிறார்கள். இது உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திற்கு இடையூறுதான். சமய தலைவர்களோடு உறவு முறிந்த நிலைமையிலே இருக்கிறார். மட்டுமல்ல, சீஷர்களும் இப்பொழுது எதிர்பார்த்த அளவு இல்லை. அவர்கள் மேலும் மேலும் அறிந்து கொள்ள விசுவாசிக்க இன்னமும் நேரம் கொடுக்கிறார். ஆம், அருமையான சகோதரனை சகோதரியை, இன்றைக்கும் தேவன் என்னிடத்திலேயும் உங்களிடத்திலேயும் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். நம்மிலே அநேகர் எவ்வளவோ வளர்ந்திருக்க வேண்டும், ஆனால் வளர வேண்டிய அளவு வளரவில்லை. புரிந்து கொள்ளுதலிலேயும் விசுவாசத்திலேயும் பின்தங்கியவர்களாய் காணப்படுகிறோம். சரி, இப்பொழுது நாம் மத்தேயு 16:16 கடந்து செல்வோம். இங்கே முதல் 3 வசனங்களையும் பார்க்கும்பொழுது, மீண்டுமாக பரிசேயரும் சதுசேயரும் இயேசுவை சோதிக்கும்படியாக வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். மத்தேயு 12:38 வசனத்திலேயும் பரிசேயர்களும் வேதபாரகரும் ஒரு அடையாளத்தை கேட்டார்கள். அப்பொழுது யோனாவை குறித்த அடையாளத்தை இயேசு அவர்களுக்கு நினைவுபடுத்தினார். மீண்டும் அதையேதான் கூறப்போகிறார். என்றாலும், சீதோஷ்ண நிலையெல்லாம் கணிக்க தெரிந்த உங்களுக்கு காலங்களை நிதானிக்க முடியாதா என்று கேட்கிறார். ஆனால் உண்மையிலே இந்த மத தலைவர்கள் இயேசுவை சோதிக்கும்படியாக, வலையிலே சிக்க வைக்கும்படியாகத்தான் யோசிக்கிறார்கள். இங்கே 2வது முறையாக அவர்களை பார்த்து அவர் மாயக்காரரே என்று அழைக்கிறார். மத்தேயு 16:4 பாருங்கள். இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவர்களை விட்டு புறப்பட்டு போனார். இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அநேக அடையாளங்களை கூறியிருக்கிறார். ஆனாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. 2வது முறை யோனாவின் அடையாளத்தை நினைவுபடுத்துகிறார். மத்தேயு 12:40 வசனத்திலே நாம் வாசித்தது போல, யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல, மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் என்று சொன்னார். ஆனாலும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் இந்த அடையாளத்தை ஏற்றுக்கொள்ள மனதற்றவர்களாக இருந்தார்கள். இந்த அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து 3 வித்தியாசமான கருத்துக்களை நாம் பார்க்கலாம். பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. திரள் கூட்டமான ஜனங்கள் அவர் யோவான் ஸ்நானகன் என்றும், எலியா என்றும், எரேமியா என்றும், அல்லது வேறு தீர்க்கதரிசி என்றும் எண்ணினார்கள். அவர்கள் அவரை மேசியாவாக கண்டுகொள்ளாவிட்டாலும் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அவரை உயர்வாய் நினைக்கிறார்கள். 3வதாக, இயேசுவின் சீடர்களுடைய கருத்துப்படி அவர்கள் மட்டுமே இயேசுவை மேசியா என்று விசுவாசிப்பதை நாம் பார்க்கலாம். மத்தேயு 16:4 வசனத்தின் கடைசியிலே, அவர்களை விட்டு புறப்பட்டு போனார் என்பது அவர்களோடு அவர் சாதாரணமாய் பேசி உறவு கொண்ட காரியத்திலே ஒரு முடிவு வந்தது என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. மட்டுமல்ல, சீடர்களிடத்திலேயும் இவர்களை குறித்து எச்சரிப்பு கொடுக்கிறார். சரி, மத்தேயு 16:5-7 வசனங்களை பாருங்கள். அவருடைய சீஷர்கள் அக்கறை சேர்ந்தபோது அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். நாம் அப்பங்களை கொண்டு வராதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணிக் கொண்டார்கள். அருமையானவர்களே, மத்தேயு 13வது அதிகாரத்திலேயே புளிப்பு என்று சொல்லும்பொழுது அது தீமையை குறிக்கிறது, நன்மையை குறிக்கவில்லை என்பதை நாம் அறிந்து கொண்டோம். ஞாபகம் இருக்கிறதா? இங்கேயும் இயேசு புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லும்பொழுது அது வரவேற்கப்படத்தக்கது அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. அப்பம் கொண்டு வராததை குறித்து இயேசு அவ்வாறு சொல்கிறார் என்று நினைத்துக் கொண்டார்கள். வசனம் 8-12 வரை பாருங்கள். அங்கே இயேசு சீடர்களை பார்த்து, அற்ப விசுவாசிகளே, அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன என்று கேட்கிறார். 5000 பேரை போஷித்து மீதி எடுத்த கூடைகளை நினைவுபடுத்துகிறார். 4000 பேரை போஷித்து மீதி எடுத்ததை நினைவுபடுத்துகிறார். பின்னர் 11 வசனத்தில் சொல்லும்பொழுது, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாயிருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். இயேசு கிறிஸ்துவின் கருத்துப்படி இந்த புளித்த மாவு என்று சொல்லும்பொழுது தவறான கொள்கைகளை அது குறிக்கிறது. சதுசேயர் பரிசேயர் தவறான கொள்கைகளை உடையவர்களாக இருந்தார்கள். அதுதான் தீமையானது. புளித்த மாவை சுவிசேஷத்திற்கு நாம் ஒருபொழுதும் ஒப்பிடக்கூடாது. புளித்தமா என்பது எப்பொழுதுமே தீமையை குறிக்கிறதா இருக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவே இதை குறித்து பல முறை கூறியிருக்கிறார். வசனம் 13 பாருங்கள். பின்பு இயேசு பிலிப்பு சசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். மத்திய எழுதின சுவிசேஷம் வேத புத்தகத்திலே மிக முக்கியமான ஒரு புத்தகம் என்று நான் கூறியிருக்கிறேன். எனவே இதிலே நாம் சிந்திக்கிற ஒவ்வொரு சம்பவங்களையுமே தெளிவாக மனதிலே வைத்திருக்க வேண்டும். கூர்மையான வேறுபாடுகளை கவனித்து மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். பாலஸ்தீன பகுதியின் வரைபடத்தை பார்த்திருப்பீர்கள் என்றால் 3 செசரியாக்களை நாம் பார்க்கலாம். செசரியா பிலிப்பி என்பது கலிலேயா கடலுக்கு வடக்கு பக்கத்திலே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வடக்கு புறத்திலே இருக்கிறார். இப்பொழுது அங்கே இருந்து அவர் நேயராக எருசலேமை நோக்கி சிலுவையை நோக்கி புறப்படப் போகிறார். இந்த பிரயாணத்தை அவர் மேற்கொள்ளும் முன்னதாக அவருடைய சீடர்களுடைய இருதயத்திலே 2 முக்கியமான காரியங்கள் ஆழமாய் பதிய வேண்டும். 1, அவர் யார் என்பது. 2, அவர் என்ன செய்யப் போகிறார் என்பது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த 2 காரியங்களை குறித்த தெளிவும் நமக்கும் தேவை. இயேசு கிறிஸ்து யார் என்பதை குறித்து நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். 2, அவர் என்ன செய்தார் என்பதையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் அறிந்தவர்களாயிருந்தால்தான் நம்முடைய விசுவாசத்தினாலே நாம் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள முடியும். முதலாவதாக இங்கே இயேசு கேட்கிற கேள்வியை கவனியுங்கள். மனுஷகுமாரனாய் என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். ஆம் அருமையானவர்களே, இன்றைக்கும் அவர் இந்த கேள்வியைத்தான் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த உலகத்திலேயே வாழ்ந்தவர்களிலே பலவிதமான கருத்துக்களை பெற்றுக் கொள்கிறவர் இவர்தான். இப்பொழுது மக்கள் என்ன சொல்கிறார்கள்? அவரை மிக நெருக்கமாக பின்பற்றியவர்கள் என்ன சொல்கிறார்கள்? சரி, இதே கேள்வியை இன்றைக்கு நாம் தெருவிலே போகிறவர்களிடத்திலே கேட்டாலும் இப்படிப்பட்ட பலவிதமான பதிலைத்தான் அவர்களும் சொல்லுவார்கள். வசனம் 14 பாருங்கள். மத்தேயு 16:14, அதற்கு அவர்கள், சிலருமை யோவான் ஸ்நானன் என்றும் சிலர் எலியா என்றும் வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். யோவான் ஸ்நானனை ஒரு சிறந்த மனிதனாக மக்கள் அறிந்திருந்தார்கள். இன்றைக்கும் நம்முடைய சமுதாயத்திலேயும் இயேசு கிறிஸ்துவை ஒரு நல்ல போதகர் என்று அநேகர் கூறுகிறார்கள். இன்னும் சிலர் என்ன சொன்னார்கள்? இயேசு கிறிஸ்துவை எலியா என்றார்கள். எலியாவும் ஒரு சிறந்த மனிதராக கருதப்பட்டார். அதேபோலத்தான் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவையும் அநேகர் சிறந்த மனிதர்களிலே ஒருவர் என்று சொல்கிறார்கள். 3, சிலர் அவரை எரேமியா என்றார்கள். எரேமியா கண்ணீர் சிந்தும் ஒரு தீர்க்கதரிசி. இயேசு கிறிஸ்து கண்ணீர் வடித்ததையும் மக்கள் கண்டிருக்கிறார்கள். எரேமியாவை போல ஒரு பெரிய தீர்க்கதரிசி என்று மக்கள் ஒத்துக்கொண்டார்கள். சரி, 4, ஒரு கூட்ட மக்கள் தீர்க்கதரிசிகளிலே ஒருவர் அவர் என்று சொன்னார்கள். எனவே இயேசு கிறிஸ்துவை குறித்து பல்வேறு கருத்துக்கள் நிலவி வந்தது. இதுதான் அன்று வாழ்ந்த சாதாரண மக்களுடைய கருத்து கணிப்பு. இதை குறித்து போதகர் ஒருவர் பேசிய பொழுது, ஒரு வாலிப சகோதரன் தெருவிலே போய் உண்மையாகவே தான் சந்தித்த மக்கள் எல்லாரையும் பார்த்து, இயேசு கிறிஸ்துவை யார் என்று நினைக்கிறீர்கள் என்று ஒவ்வொருவராக கேட்டான். சிலர் சொன்னார்கள், இந்த உலகம் கண்ட போதகர்களிலே அவர்தான் சிறந்தவர் என்று சொன்னார்கள். இன்னும் ஒருவர் சொன்னார், அவர் ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வந்தவர் என்று சொன்னார். 3, வேறு ஒருவர், அவர் நல்ல ஒரு மனிதன் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, இன்னும் சிலர், இந்த காலகட்டத்திலே வாழ்கிற சிறந்தவர்கள் என்று கருதப்படுகிறவருடைய வரிசையிலே அவரை வைத்து சொன்னார்கள். ஆம், அன்றைக்கும் அப்படித்தான் சிலர் தீர்க்கதரிசிகளிலே ஒருவர் என்று சொன்னார்கள். சரி, இப்பொழுது இயேசு கிறிஸ்து அதே கேள்வியை தன்னுடைய சீடர்களிடத்திலே கேட்கிறார். பாருங்கள், மத்தேயு 16:15-16 வசனங்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதித்திரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். சீஷர்கள் ஒரு தெளிவான தீர்மானத்திற்குள்ளே வந்து அவர் யார் என்பதை அறிக்கை செய்ய வேண்டிய ஒரு நேரம் வந்துவிட்டது. சீஷர்கள் குழுவிற்கு பிரதிநிதியாக பேசுகிறது பேதுருதான். அவர் என்ன சொல்கிறார்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து என்கிறார். பழையப்பாடு கூறும் மேசியாவின் நிறைவுதான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிக்கை பண்ணக்கூடிய சிறப்பான அறிக்கை அதுதான். வசனம் 17. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே ஒரு மனிதனுக்கு இயேசு யார் என்பதை வெளிப்படுத்த முடியும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் இயேசுவை ஆண்டவர் என்று கூற முடியாது. பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே இயேசுவின் காரியங்களை எடுத்து அவரை மனிதர்களுக்கு வெளிப்படுத்த முடியும். இயேசு கிறிஸ்து பேதுருவுக்கு சொன்ன பதில் என்ன? யோவானின் குமாரனாய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்கிறார். இங்கே இயேசு சொல்வது என்ன? நீ என்னோடு கூட இருந்ததினாலே இதை நீ கற்றுக்கொள்ளவில்லை, பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்பதை தெரியப்படுத்துகிறார். அருமையானவர்களே, இன்றைக்கும் இயேசு யார் என்பதை பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு நீங்களும் அறிந்து கொள்ள முடியும். உண்மையாக நீங்கள் அதை வாஞ்சிப்பீர்கள் என்றால் இயேசுவை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். மத்தேயு 16 அதிகாரம் 18 வசனம், மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த வசனத்தை சற்றே கவனமாக பாருங்கள். இயேசு தமது சபையை அந்த கல்லின் மேலே கட்டுவதாக கூறினார். சிலர் கூறுவார்கள், சீமோன் பேதுரு மேலே இயேசு கட்டினார் என்று சொல்வார்கள். இல்லை பிரியமானூர்லே, அது தவறான ஒரு அறிக்கை. நீ பேதுருவாய் இருக்கிறாய் என்று கிரேக்க வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பொருள் ஒரு பாறையின் ஒரு சிறு பகுதி, பெட்ரா என்று சொல்லப்படுவது நிலத்திலே படுக்கை போல அமைந்திருக்கும் பாறையை குறிக்கிறது. சிலர் சொல்வார்கள், பேதுருக்குரிய அந்த அறிக்கையின் மேலே நான் திருச்சபை கட்டுவேன் என்று இயேசு சொன்னார் என்று சொல்வார்கள். அதுவும் சரியான ஒரு விளக்கம் அல்ல. யார் உண்மையான பாறை? கிறிஸ்துவே உண்மையான பாறையாயிருக்கிறார். கிறிஸ்துவின் மேலேதான் திருச்சபை கட்டப்படுகிறது. இதை குறித்து பேதுருவே தனது நிருபத்தில் எழுதும்பொழுது 1 பேதுரு 2 அதிகாரம் 4 வசனத்திலே இவ்வாறு எழுதியிருக்கிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். 1 பேதுரு 2:4, மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் என்கிறார். மட்டுமல்ல, அவர் ஏசாயா கூறியதையும் நினைவு கூறுகிறார். ஏசாயா 28:16, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரமுள்ளதுமான மூலைக்கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது 1 பேதுரு 2:6 வசனத்தை பாருங்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது என்று கூறுகிறார். ஆம், திருச்சபையானது கிறிஸ்துவின் மேலே கட்டப்படுகிறது. அவரே அஸ்திபாரமாயிருக்கிறார். பரிசுத்த பவுலும் இந்த உண்மையை அறிந்துதான் 1 கொரிந்தியர் 3:11 வசனத்திலே, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது என்று எழுதுகிறார். இந்த கருத்தை இயேசு கிறிஸ்து அறிவித்தபொழுது திருச்சபையானது எதிர்காலத்திலே இருக்கும் ஒன்றாகவே இருந்தது. அருமையானுள்ளே, பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே திருச்சபை இருந்தது என்று கூற வேண்டாம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் மரணம், உயிர்த்தெழுதல், பரமேறுதலுக்கு பின்னர்தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அதன் பின்னர்தான் திருச்சபை உருவானது. என் சபையை கட்டுவேன் என்று இயேசு சொன்னது எதிர்காலத்திலே அவர் செய்யப்போகிற ஒரு காரியத்தை எடுத்து சொன்னார். பாதாளத்தின் வாசல்கள் என்று சொல்வது மரணத்தை குறிக்கிறதா இருக்கிறது. கிரேக்க மொழியிலே நரகத்தை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிற வார்த்தை ஹேடிஸ். பழைய ஏற்பாட்டிலே ஷியோல் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது கண் காணாத உலகம், மரணம் என்பதை குறிக்கிறதா இருக்கிறது. திருச்சபைக்கு மேலாக மரணத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. இனி வரப்போகும் நாட்களிலே ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து ஒரு உரத்த சத்தத்தோடு வரப்போகிறார். அது பிரதான தூதன் எக்காலம் ஊதியது போன்ற சத்தமாய் முழக்கமாய் இருக்கும். கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் எல்லாரும் இப்பொழுது உயிரோடு எழுப்பப்படுவார்கள். எனவே மரணத்தின் வாசல்கள் திருச்சபையை மேற்கொள்வதில்லை. இப்பொழுது வசனங்கள் 19-20 பார்க்க வேண்டும். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். அருமையானவர்களே, பரலோக ராஜ்யத்திற்கான திறவுகோல் எது? இது சீமோன் பேதருக்கு மட்டுமா கொடுக்கப்பட்டது? இல்லை பிரியமானவர்களே, பேதுரு அறிக்கை செய்த அறிக்கையை யார் யார் கூறினார்களோ, இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்று யார் யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாருக்கும் பரலோகராஜ்யம் உண்டு. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக விசுவாசிப்பீர்கள் என்றால், உங்களுடைய கரத்திலேயும் பரலோகத்திற்கான திறவுகோல் இருக்கிறது. ஆதி காலங்களிலே வேத வசனத்திற்கு விளக்கம் கொடுத்த வேத பாரகருடைய அதிகார அட்டையாய் சாவி இருந்தது. இப்பொழுது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வேத வசனங்களை தேவனுடைய வார்த்தைகளை பெற்றவனாய் இருக்கிறான். அதுவே பரலோகராஜ்யத்தின் சாவி. வசனத்தை நாம் கொடுக்காமல் இருக்கும்பொழுது கட்டுகிறவர்களாய் இருக்கிறோம், வசனங்களை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கும்பொழுது நாம் கட்டவிழுக்கிறவர்களாய் இருக்கிறோம். அருமையானவர்களே, எந்த தனி மனிதனோ எந்த ஒரு தனி திருச்சபையோ பரலோகத்தின் திறவுகோள்களை உடையதாக அல்ல, எல்லா விசுவாசிகளின் கருத்திலேயும் அது இருக்கிறது. இன்று நானும் நீங்களும் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க கடமைப்பட்டவர்களாயிருக்கிறோம். அது ஒன்றே மக்களை ரட்சிப்புக்கு நேராய் வழிநடத்த முடியும். இது மிகப்பெரிய ஒரு வெளிப்படுத்துதல். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய கரத்திலே மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். 20 வசனத்திலே நாம் பார்க்கும்பொழுது தம்மை மேசியா என்று ஒருவருக்கும் சொல்லக்கூடாது என்கிறார். ஏனென்றால் வெறும் தலை அளவிலான அறிவு எந்த ஒரு மனிதனையும் ரட்சிக்காது. ரட்சிப்பை நீங்கள் கண்டடைய வேண்டும் என்றால் அவர் யார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அவர் உங்களுக்காக என்ன செய்தார் என்பதையும் நீங்கள் அறிய வேண்டும். 3 விசுவாசத்தினால் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து உங்கள் இரட்சகர் என்பதை குறித்த நிச்சயம் மற்றவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இன்றே நீங்கள் அவரை அறிந்து கொள்ள வேண்டியபடி அறிந்து கொள்ளுங்கள். என்னுடைய பாவத்திற்காகவும் உங்களுடைய பாவத்திற்காகவும் தண்டனையை சுமக்கும்படியாக இந்த உலகத்திலே வந்த இரட்சகர் அவர் உங்களுக்காக செய்த இந்த மகத்துவமான காரியத்தை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் உங்களுடைய பாவங்களை அவருடைய பாதத்திலே அறிக்கை செய்து ஆண்டவரே உம்மை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்வீர்கள் என்றால் அது வித்தியாசமானதாய் முடியும். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் யார் என்பதையும் எங்களுக்காக என்ன செய்தீர் என்பதையும் அறிந்து புரிந்து ஆண்டவரே நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிற இந்த அருமையான சகோதரனை சகோதரியை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் அவர்கள் உம்முடைய பிள்ளைகள் என்ற உறுதியையும் ஆழமாய் நீர் அவர்களுக்கு கொடுத்தரணும். இதை குறித்த சந்தேகத்தோடு யாராவது இருப்பார்கள் என்றால் அந்த சந்தேகத்தை போக்கி பரிபூரணமாய் உம்முடைய பிள்ளைகளாய் ஜீவிக்கும் அருளை நீரே தாரும். பல்லாண்டுகளாக இந்த நிகழ்ச்சியை கேட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லாமல் ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லாமல் யாராவது இருப்பார்கள் என்றால் கர்த்தாவே அவர்களோடு நீர் தொடர்ந்து பேச வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உம்முடைய பிள்ளைகள் இந்த உறுதியை பெற்றுக்கொள்ளும் வரை நீர் அவர்களோடு இடைபட வேண்டும். கருத்தோடும் மனபாரத்தோடும் வசனங்களை விதைக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சிகளை அநேகருக்கு அறிமுகப்படுத்துகிற அருமையான வாலிபர்களுக்காக, பெரியவர்களுக்காக, இளைஞர்களுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, எப்படியாவது உம்முடைய வருகைக்கு முன்னதாக எங்கள் தேசம் உம்மை அறியும் அறிவினாலே நிரப்பப்படத்தக்கதாக கர்த்தரே கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 46 0 46 0. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ரோமர் 8:28.